பொது காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறும் இனிவரும் நான்கு ஞாயிறுகளும் இயேசு வழங்கும் சவால்கள் நிறைந்த போதனைகள் நம் ஞாயிறு வழிபாடுகளை வழிநடத்துகின்றன. மலைப்பிரசங்கம், மலைப்போதனை, மலைப்பொழிவு என்று பலவாறாக அழைக்கப்படும் இந்த போதனைகளை ஐந்து ஞாயிறு வழிபாடுகளில் தொடர்ந்து சிந்திக்க இறைவன் நமக்கு வழங்கியுள்ள வாய்ப்பிற்காக நன்றி சொல்வோம். இந்த மலைப்பொழிவின் துவக்கத்தில் பேறு பெற்றோர் என்று இயேசு கூறும் ஆசி மொழிகள் இன்றைய நற்செய்தியாக நம்மை வந்து அடைந்துள்ளன. இந்த பகுதியை நாம் அடிக்கடி கேட்டு சிந்தித்திருக்கின்றோம். எனவே இன்றைய சிந்தனைக்கு நாம் இரு எண்ணங்களை முன்வைப்போம். இயேசு மலை மீது அமர்ந்ததையும் அவர் வறியோரை வாழ்த்தி வழங்கிய ஆசி மொழிகளையும் நம் சிந்தனைகளின் மையமாக்குவோம். இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர்ந்தார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. மலையை பற்றிய சிந்தனைகளோடு நாம் துவங்குவோம்.
மலை உடலிலும் மனதிலும் மாற்றங்களை உருவாக்கும் அற்புத இடம். மலை முகடுகளைச் சூழ்ந்திருக்கும் அமைதி, மலைப்பகுதிகளில் வீசும் தூய்மையான காற்று, அங்கு நிலவும் குளிர் ஆகியவை நம்மில் புத்துணர்வை உருவாக்கும். மேலும் மலை மீது நிற்கும்போது நமது பார்வை பரந்து விரிந்ததாக மாறும். அமைதி, தூய்மை, புத்துணர்வு, பரந்து விரிந்த பார்வை என்ற உன்னத அம்சங்களை கொண்டிருப்பதால் மலைகள் இறைவனின் இருப்பிடங்களாக பல மதங்களில் கருதப்படுகின்றன. அன்பு நெஞ்சங்களே, இறைவன் உருவாக்கியதாக தொடக்க நூலில் சொல்லப்பட்டுள்ள ஏதேன் தோட்டத்தை பற்றி இவான் ஏசன்பர்க் என்பவர் எழுதிய தி ஈகாலஜி ஆஃப் ஏடன், அதாவது ஏதேனின் இயற்கை சூழல் என்ற நூலில், மலை கலாச்சாரம், கோபுர கலாச்சாரம் என்று இருவகை கலாச்சாரங்களை பற்றி பேசுகின்றார். இறைவன் வழங்கியுள்ள படைப்பை மதித்து அந்த படைப்புடன் ஒன்றித்து வாழ்ந்து வருவது மலை கலாச்சாரம்.
இதற்கு மாறுபட்டிருப்பது கோபுர கலாச்சாரம். மலையை கடவுளின் படைப்பாக, இறைவனின் உறைவிடமாக பார்த்து ரசிப்பதற்கு பதில், தான் கட்டவிருக்கும் கோபுரத்திற்கு தேவையான மூலப்பொருட்களான மண், கல் ஆகியவை இருக்கும் ஒரு கிடங்காக அந்த மலையை பார்க்கும் ஒரு பார்வை இது. இயற்கையுடன் ஒன்றித்து வாழாமல் இயற்கையை பகைத்து கொண்டு, இயற்கையை அடக்கி ஆழ, இயற்கையை வெல்ல, இயற்கை செல்வங்கள் அனைத்தையும் தன் சுயநலனுக்கென பயன்படுத்தி தன் பெருமையை நிலைநாட்ட கோபுரங்களை கட்டும் கலாச்சாரம் இது. அன்பு இதயங்களே, கோபுர கலாச்சாரத்தின் அடையாளங்களான கோபுரங்கள் வளர வளர அந்த கோபுரங்களுக்கு மண், கல் இவற்றை தந்த மலைகள் காணாமல் போய்விடும். அந்த மலைகளோடு சேர்ந்து இறைவனும் காணாமல் போய்விடுவார். கடவுள் இந்த கலாச்சாரத்தில் காணாமல் போய்விடுவதால் உருவாக்கப்பட்ட பொருட்களையே கடவுள் என நினைத்து மனிதர்கள் வழிபட ஆரம்பித்து விடுவர். அன்பு நெஞ்சங்களே, மலை மீது அமர்ந்த இயேசு தன் போதனைகளை ஆசி மொழிகளோடு ஆரம்பிக்கின்றார். அவர் ஆசீரால் நிறைந்தவர் என்பதால் அவர் இவ்வுலகில் வாழும் அனைவரையும், குறிப்பாக இவ்வுலகில் துயரங்களை சந்திப்போரை ஆசீர்வதித்து தன் படிப்பினைகளை துவங்குகின்றார். ஆசி வழங்குவது இயேசுவுக்கு இயல்பாக அமைந்த ஒரு பண்பு. இத்தகைய பண்பு ஆசீர் நிறைந்த ஒரு மனதிலிருந்து மட்டுமே வெளிவரக்கூடும். இதை புரிந்து கொள்ள அன்புள்ளங்களே, புத்த மதத்தில் கூறப்படும் ஓர் உவமை நமக்கு உதவியாக இருக்கும்.
ஒரு நாள் புத்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அழகும் உடல் கட்டமைப்பும் கொண்ட ஒரு படைவீரர் அவ்வழியே வந்தார். குண்டாக அதிக எடையுடன் அமர்ந்திருந்த புத்தரை பார்த்த அந்த வீரர், உம்மை பார்த்தால் ஒரு பன்றியை பார்ப்பது போல் இருக்கின்றது என்று கூறினார். புத்தர் அமைதியாக அந்த வீரரை பார்த்து, உம்மை பார்த்தால் ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கின்றது என்று கூறினார். இந்த கூற்றை சற்றும் எதிர்பார்க்காத அந்த வீரர், என்னை பார்த்தால் தெய்வத்தை பார்ப்பது போல் இருக்கின்றது என்று எப்படி சொன்னீர் என்று கேட்டார். புத்தர் மறுமொழியாக, நாம் உண்மையிலேயே வெளி உலகை வெளியிலிருந்து பார்ப்பது கிடையாது, நமக்குள் இருப்பனவற்றைக் கொண்டு வெளி உலகை பார்க்கின்றோம். நான் இந்த மரத்தடியில் அமர்ந்து இறைவனை தியானித்து வருகின்றேன். எனவே நான் காண்பதனைத்திலும் இறைவனை காண்கின்றேன். நீரோ வேறு பலவற்றை சிந்தித்துக் கொண்டிருப்பதால் வேறுவிதமாக பார்க்கின்றீர் என்று அமைதியாக கூறினார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த உலகை பற்றி பிறரை பற்றி நாம் கொண்டிருக்கும் சிந்தனைகள் கண்ணோட்டம் அனைத்தும் நமக்கு உள்ளிருந்து உருவாகின்றன. நமது சிந்தனை சொல் செயல் அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது ஆசீர் பெற்ற ஒரு மனநிலையா அல்லது சபிக்கப்பட்ட ஒரு மனநிலையா என்பதை ஆய்வு செய்வது நல்லது. ஆசீர் பெற்ற மனநிலை அனைவரையும் அனைத்து உலகையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணும். சபிக்கப்பட்ட மனநிலையோ அனைத்தின் மீதும் சாபங்களை அள்ளி வீசும். அன்பு இதயங்களே, நம்மில் பலர் நமக்கு வந்து சேரும் ஆசீர்களை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வரும் துயரங்களை நம் சாபங்களாக பெரிதுபடுத்துவதால் பெரும்பாலான நம் வாழ்வு சபிக்கப்பட்ட மனநிலையிலேயே கழிகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் ஆசீர் பெற்ற மனநிலையிலிருந்து வெளிவந்தவை. அவர் இவ்வுலகில் மனிதராக பிறக்கப் போகின்றார் என்ற அற்புதச் செய்தியை இளம்பெண் மரியாவிடம் பகிர வந்த கபிரியேல் தூதர் மரியாவை அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்தினார். அவரை சந்தித்த உறவினர் எலிசபெத்து, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று மனநிறைவான ஆசி வழங்கினார்.
இவ்வாறு கருவில் தோன்றியது முதல் ஆசீரால் நிரப்பப் பெற்ற இயேசு தன் பணிவாழ்வை துவங்கிய வேளையிலும் ஆசீரால் நிரப்பப் பெற்றார். நீரே என் அன்பார்ந்த ஆசி பெற்ற மகன் என்று இறைத்தந்தையின் ஆசீரால் நிரப்பப் பெற்றார் இயேசு. ஆசீரால் நிறைந்து வழிந்த இயேசு தன் மலைப்பொழிவை ஆசீர்வாதங்களுடன் ஆரம்பித்தார்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 5. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர்.
அன்புள்ளங்களை, மலை மீது அமர்ந்து இயேசு கூறிய இந்த ஆசி மொழிகள் மலை கலாச்சாரத்தில் வாழ்வோரை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஆசி மொழிகள். இறைவனை சார்ந்து இயற்கையை போற்றி வாழும் வறியோர் பேறு பெற்றோர் ஆசி பெற்றோர் என்று இயேசு கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, கோபுர கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஆசி மொழிகளை கேட்கும் போது இயேசுவை எள்ளி நகையாடக்கூடும். அவர்களை பொறுத்தவரை ஏழையரின் உள்ளத்தினர் அல்ல, செல்வத்தால் நிறைக்கப்பட்டவர்கள் செல்வத்தை கடவுளாக வழிபடும் உள்ளத்தினர் பேறு பெற்றோர்.
எளிய உள்ளம் படைத்த நாமும் பேறு பெற்றவரே, இறையரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேறு பெற்றோமே.
அன்பு நெஞ்சங்களே, பேறு பெற்றோர் என்று இயேசு கூறிய ஆசி மொழிகள் பல்லாயிரம் உள்ளங்களில் உன்னத எண்ணங்களை விதைத்துள்ளன. அந்த உன்னத மனிதர்களில் ஒருவர் மகாத்மா காந்தி. பிப்லியத்தில் காந்தியை கவர்ந்த பேறு பெற்றோர் பகுதி ஜனவரி 29 இஞ்ஞாயிறன்று தரப்பட்டுள்ளதை ஒரு பொருத்தமான நிகழ்வாக நாம் காணலாம். இரக்கமுடையோர், அமைதி ஏற்படுத்துவோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் ஆகியோரை வரிசைப்படுத்தி வன்முறையற்ற அகிம்சை வழியை இம்மலைப்பொழிவில் ஆணித்தரமாக அறிவித்துள்ள இயேசுவை தன் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டவர் காந்தி. அகிம்சை வழியை உலகில் வாழ்ந்து காட்டிய மகாத்மா காந்தி அவர்கள் வன்முறையாளர் ஒருவரின் குண்டுக்கு பலியானதை ஜனவரி 30 திங்களன்று நினைவு கூறுகின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, பேறு பெற்றோர் என்று இயேசு வழங்கிய ஆசி மொழிகள் கடந்த 20 இன்னும் பல வடிவங்களில் ஆசி மொழிகளாக வெளிவந்துள்ளன. கடந்த ஆண்டு நவம்பர் 1 அனைத்து புனிதர் திருநாளன்று ஸ்வீடன் நாட்டில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்றைய நற்செய்தியில் இடம்பெற்றிருந்த பேறு பெற்றோர் பகுதியை மையப்படுத்தி தன் மறைவுரையை வழங்கினார். அவ்வேளையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றது போல் மேலும் சில பேறு பெற்றோர் ஆசிகளை திருத்தந்தை இணைத்து பேசினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இணைத்த இந்த புதிய ஆசி மொழிகளோடு இன்றைய நம் சிந்தனைகளை நாம் நிறைவு செய்வோம்.
தங்கள் மேல் பிறர் சுமத்தும் தீமைகளை பொறுத்துக் கொண்டு அவர்களை மனதார மன்னிப்போர் பேறு பெற்றோர். கைவிடப்பட்டோர் மற்றும் சமுதாயத்தின் ஓரங்களில் ஒதுக்கப்பட்டோரின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அவர்களுடன் தங்கள் அருகாமையை உணர்த்துவோர் பேறு பெற்றோர். நமது பொதுவான இல்லமான இப்பூமியை பாதுகாத்து பேணி வருவோர் பேறு பெற்றோர். அடுத்தவருக்கு உதவும் நோக்கத்தோடு தங்கள் சுகங்களை துறப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் இறைவனின் இரக்கத்திற்கும் கனிவிற்கும் தூதர்களாய் வாழ்கின்றனர். இவர்கள் தங்கள் விருதை நிச்சயம் பெறுவர்.
நீதிக்காக ஏங்கும் நாமும் பேறு பெற்றவரே, நிறைவு கண்டு நிலைத்து வாழ்வோம் பேறு பெற்றோமே. இறங்கும் நெஞ்சம் கொண்ட நாமும் பேறு பெற்றவரே, இறைவன் இரக்கம் நம்மில் நிறையும் பேறு பெற்றோமே. எளிய உள்ளம் படைத்த நாமும் பேறு பெற்றவரே, இறையரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேறு பெற்றோமே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.